ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அப்படி ஒரு நல்ல குருநாதன் நமக்கு கிடைப்பது, மனித பிறவி கிடைப்பது, கடவுள் நாட்டம் உண்டாவது, அந்த ஆசை, அதுக்கு பேராசைன்னு பேர். ஆசைகளுக்குள்ளே பெரிய ஆசை பேராசை. எது கடவுளே தெரிந்து கொள்ள வேண்டுங்கிற ஆசை தான் மனிதனுடைய ஆசைகளுக்குள்ள பெரிய ஆசை. ஏனைய ஆசைகளை எல்லாம் ஏனைய சிறிய வழிகளினாலே ஒருவன் தீர்த்து கொள்ளலாம். பேராசையாகின்ற கடவுள் ஆசையை கடவுளே குருநாதராக வந்தால்தான் தீரும். அப்ப பேராசையாம் இந்த பிண்டமர பெருந்துரையான் சீரார் திருவடி என் தலைமையில் வைத்தபிரான். எனக்கு உள்ள ஆசை பேராசை. பேராசைனா ஆசைகளுக்குள்ளே பெரியது. அப்படியே வேதம் சொல்றத தமிழ்ல சொல்றாங்க. வேதம் என்ன சொல்லுது? இஷ்டி என்றால் ஆசைப்பட்டு செய்யப்படுகின்ற வேள்விக்கு இஷ்டின்னு பேரு. வேதத்துல இரண்டு விதமான வேள்விகள் உண்டு. உலக நன்மைக்காக ஒரு அந்தணன் கடமையாக செய்ய வேண்டிய வேள்வி உண்டு. சோமயாகம் என்பது ஒரு அந்தணன் செஞ்சே ஆகணும், கடமையாக செய்வது. ஐயா செய்யலன்னா பாவம் வந்துடும், செஞ்சே ஆகணும். அஸ்வமேதம், ராஜசூயம் போன்ற யாகங்களை நாட்டை ஆள்கின்ற மன்னன் செய்தே ஆக வேண்டும், நாட்டை காக்கின்ற யாகங்கள் எல்லாம். ஆனால் தனக்கு ஒரு நன்மை கருதி செய்கின்ற வேள்விகள் உண்டு. எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா புத்திர காமேஷ்டி, எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இஷ்டி இருக்கு. இப்போ மழை வரணும், எப்பொழுது மழை வரணும்னா அதுக்கு தனி. இப்போ மழை வரணும் உடனே, நான் நிலத்தில் நெல் விதைச்சிருக்கேன், இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு மழை வேணும், அதுக்கு காரியே இஷ்டின்னு பேர். அந்த இஷ்டி செஞ்சால் உடனே மழை வரும். இப்போ இந்த இஷ்டி இருக்கே நாம் விரும்பி செய்வது பரமேஷ்டி என்று ஒரு இஷ்டி. பரமேஷ்டினா மேலான ஆசை, அதான பரமேஷ்டி. பெரிய ஆசைக்கு கடவுளுக்கு பரமேட்டி என்று தேவாரத்தில் பெயர். கடவுளுக்கு தேவாரத்தில் எத்தனை இடத்துல பசுபதி பரமேட்டின்னு எத்தனை இடத்துல பாடியிருக்கிறார் அப்பர் பெருமான். பரமேட்டினா என்ன அர்த்தம்? நம்முடைய ஆசைகளுக்குள்ளேயே எது பெரிய ஆசையோ அந்த ஆசையை தீர்த்து வைக்கின்ற கடவுள் நம்முடைய பேராசை வடிவமாக இருக்கின்ற பெருமான். அதான் பேராசையாம் இந்த பிண்டமர பெருந்துரையான் சீரார் திருவடி என் தலைமையில் வைத்தபிரான் அப்படின்னு பார்க்குறோம். ஆகவே கடவுள் வந்து கடவுள் துவினில் தீர்த்து ஆட்கொள்கின்றான் ஒரு உயிரை. ஒரு பசு தன்னுடைய எஜமானனை அறியும் என்று சொன்னால் மறக்காது அறிகின்ற ஒரு நிலையிலே அதனை பொதுவினில் தீர்த்தொள்கின்றான். எல்லாரையும் ஆட்கொள்வது போல ஆட்கொள்வதில்லை. பிரம்ம விஷ்ணுக்கள் உட்பட எல்லா தெய்வங்களையும் பெருமான் பொது வகையினாலே ஆட்கொண்டிருக்கிறான். ஆனால் தன் மெய்யடியார்களை சிறப்பு வகையாலே ஆட்கொள்கின்றான். இப்ப சிறப்பு வகையாலே ஆட்கொண்டதற்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டா, மறந்தும் மறக்க முடியாது. கண்ணை மூடிண்டாலும் ஒரு காட்சி மறையாதுன்னு சொன்னால் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போய் தரிசனம் பண்ணார் நம்முடைய ஆளுடைய பிள்ளையார். தரிசனம் பண்ணிட்டு மடத்துக்கு வந்த பிறமும் அந்த காட்சி மறையாது, கண்ணை மூடிண்டாலும் மறையாது. அதுதான் தரிசனம். கண்டலால் அருளுமில்லை, கலந்த பின் பிரிவதில்லை அப்படின்னு அந்த காட்சியை சொல்கிறார் திருவையார் திருநெரிசில அப்பெருமான். கலந்த பின் பிரிவதில்லை, மறந்தேயும் தன் கடல் நான் மறவாவண்ணம் நல்கிய திறம்பாடல் பாடி நாம் தெள்ளேனும் கொட்டாமோ அப்படின்னு. மறந்தேயும் மறக்க முடியாத நிலை. மறந்தேயும்னா என்ன அர்த்தம்னா, பை ஈவன் அன் ஆக்சிடென்ட், தவறுதலாக கூட, தப்பி போய் கூட, இதில் அதில் ஈடுபடும் போது கூட, உலகத்தில் ஈடுபடும் போதாவது கடவுளை மறக்கின்ற நிலை ஏற்படும் இல்லையா? எத்தனை உலக வேலையை தூக்கி தலையில் வச்சுட்டாலும் நம்ம குருநாதர் திருவாரூர்களுக்கு தன்னை ஆட்கொண்ட பெருமானுடைய நினைவு இருந்துட்டே இருக்கும், மறந்தும் மறக்காது. அதான் பொதுவினில் தீர்த்து சிறப்பு வகையில் ஆட்கொள்ளுதல். இப்பொழுது கடவுள் தடுத்தாட்கொண்டு நம்பியாரரை ஆட்கொண்ட பொழுது சிறப்பு வகையாலே ஆட்கொண்டார். எப்படி ஆட்கொண்டார்னா, நான் உனக்கு பெருமான், நீ எனக்கு அடிமை என்று அவனுக்கு சிறப்பு வகையாலே உணர்த்தி இனி அவன் இந்த பிறவியிலே என்றும் இந்த உண்மையை மறவாத வண்ணம் செய்தான். அதுதான் இந்த 37வது பாடல்ல, தேவரையும் மாலையன் முதல் திருவின் மிக்கோர் யாவரையும் வேறடிமையா உடைய எம்மான். எல்லாரையும் ஒரு விதத்திலே அடிமை கொண்டிருக்கின்ற பெருமான் அதற்கு மாறான விதத்திலே நம்பி ஆறுவரை அடிமை கொண்டார் என்பதற்காக உங்களுக்கு இவ்வளவு விளக்கம் சொன்னேன். இவ்வளவு விளக்கம் சொன்னா இவர் இன்னைக்கு நமக்கு எல்லாருடைய கதையும் சொல்லி முடிக்கிறது நீங்க பயப்படாதீங்க. கொஞ்சம் புரிஞ்சுட்டாலும் நல்லா புரிஞ்சுக்கணும். அகல உழுவதை விட ஆழ உழுவது நல்லது. தன் மெய்யடியார்களை பெருமான் எப்படி ஆட்கொள்றான்னா, பொத்தாம் பொதுவா ஆட்கொள்வதில்லை, சிறப்பு வகையினாலே ஆட்கொள்கின்றான். அவர்கள் எந்த குற்றம் செய்தாலும் இனிமே கடவுள் பொறுப்பில நிகழும். சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணை. இதுக்கு மேல நம்பியார் ஒரு என்ன தப்பு பண்ணினாலும் அதுக்கு அவர் பொறுப்பு கிடையாது. சுவாமி வலிய வந்து ஆட்கொண்டிருக்கிறார், பொறுப்பெல்லாம் யாருக்கு? பெருமானுக்கு. அந்த வகையிலே ஆட்கொள்ளப்படுது சிறப்பு வகையினாலே. இந்த நிலையிலே உயிர் எந்த தப்பு பண்ணினாலும் கொலையே பண்ணினாலும் உயிருக்கு கொலை குற்றம் கிடையாது என்று பார்க்கின்றோம். இவ்வாறு பெருமான் சொன்னார், இந்த நாவல் நகர் ஊரன் என் அடியான் இது நான் முழிவது என்று சொன்னார். சொன்ன கடவுளே வந்திருக்கிறார், கருணையினால் ஆட்கொள்றாருங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்களா? கடவுள் உணர்த்தினால் ஒழிய இந்த உயிர் உணராது. கடவுள் உணர்த்த உணர்த்த உயிர் உணரும், உணர்த்துகின்ற அளவில் தான் உயிர் உணரும். நடராஜாங்கிறது ஒரு பெரிய கல்கண்டு மலை, ஒரு எறும்பு அதை கடிச்சு சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. உயிர் வந்து ஒரு எறும்பு. இப்போ எறும்பு கடிச்சு சாப்பிட்டாலும் சரி, நக்கி சாப்பிட்டாலும் சரி, எறும்புக்கு என்ன தகுதியோ அந்த அளவுக்கு தான் அது சாப்பிடுமே தவிர நடராஜாவை சாப்பிட முடியாது. சமுத்திரத்தில் ஒருத்தன் போய் ஸ்நானம் பண்ணுறான், அவன் தன் சக்திக்கேற்ப சமுத்திரத்தில் நீஞ்சுவான், கீழே போவான். நீஞ்ச தெரியாதவன் பயந்து அந்த அலை வரும்போது தலையை வந்து காமிச்சிட்டு வந்துடுறான். அதில் கண்ணில் காதில் மூக்கில் ஜலமோ மண்ணோ போகாமல் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் தெரிஞ்சுட்டுருக்கான். இன்னொருத்தருக்கு அது கூட தெரியல. இன்னொருத்தருக்கு கடல் சமுத்திரத்தில் நீஞ்சவே தெரியுது. இன்னொருத்தருக்கு சமுத்திரத்துக்கு உள்ளே போய் முத்து எடுக்க தெரியுது. ஆனால் இதுவரையும் யாரும் சமுத்திரத்தை அளந்து அறிந்ததில்லை. யாராவது சமுதாயத்தை அளவிட்டிருக்காளோ? அளவிட முடியாது. நடராஜா இன்பத்தை கொடுக்குறாருன்னா நடராஜா இன்பத்தை எந்த விதத்தில் ஊற்றாரோ அந்த விதத்தில் இன்பத்தை உணரலாமே தவிர நாம் நடராஜாவை பரிமித வஸ்துவை போல அளந்து அறிய முடியாது. ஆனந்த கூத்தன் அருள்வில் நாம் அவ்வனமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோணோக்கம். அவ்வனமே சுவாமி எப்படி ஊற்றாரோ அதுக்கு ஏற்ப, அம்மா ஊற்றதை குழந்தை சாப்பிடும், அதற்கேற்ப உணர்றான். பெருமான் என்பவன் மிகப்பெரியவன், இருந்தாலும் அவன் விரும்பி ஒரு உயிரை ஆட்கொண்டு விட்டான் என்று சொன்னால் அந்த உயிரை அவன் கைவிட மாட்டான். அது அவனுடைய சுவாவம். சுவாமிக்குன்னு இல்லை, லட்சணம் இருக்கு. சுவாமிக்கு அச்சுதன்னு பேர், யாருக்கு? பரமேஸ்வரனுக்கு பேர். சுவாமி உலக உயிர்களுக்கு தலைவன் என்பதை எப்படி சொல்றது வேதம்னா, பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம். கடவுள் ஒரு தலைவன், எப்படிப்பட்ட தலைவன்? விஸ்வஸ்ய பதிம், பெரிய உலகத்திற்கு தலைவன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்ன நாட்டுக்கு தலைவராக இருந்துட்டே மிரட்டுறான். ஒரு ஊருக்கு, ஒரு சின்ன தேசத்துக்கு ஒருத்தன் தலைவன். ஆனால் படைக்கப்பட்ட உலகங்கள், படைக்கப்பட போகின்ற உலகங்கள் அத்தனைக்கும் ஒரே தலைவன் தருக்கிறான். வேதம் சொல்றது பதிம் விஸ்வசிய, பெரிய உலகத்திற்கு தலைவன். இந்த உயிர் என்ன நினைக்குமா, தான் வேறு உலகம் வேறு, உலகத்தில் தான் ஒருவன்கிறது இந்த உயிர் நினைக்காது. உலகத்தில் தான் ஒருவன் அப்படிங்கிறத உயிர் நினைக்காத காரணத்தினால்தான் ஆதிசங்கரர் போன்றவர்கள்லாம் ஜெகன்மித்யாவாதம் சொல்லிருக்கா. ஜகத்துக்குள்ள நாம ஒருத்தர் தானே, உலகத்துக்குள்ள நாம இருக்கோம். ஜெகன்மித்யாவாதம்ங்கிறது அடிப்படையிலேயே அப்சர்டு. என்ன காரணம்னா, ஜகத்துங்கிறது சேத்தன ஜகத்தையும் சேர்ந்தது. சுவாமி படைக்கும் போது ரெண்டையும் சேர்த்தான படைக்கிறார், ஆப்ஜெக்டிவ் வேர்ல்ட் சப்ஜெக்டிவ் ரெண்டையும் சேர்த்து படைக்கிறார். ஆனா மனிதன் என்ன நினைப்பான், தன்னை மறந்துட்டு தான் எல்லாரையும் நினைப்பான், எண்ணுவான். மனிதனுடைய சுவாவம். எத்தனை பேர் வந்திருக்கேன்னு சொல்லும் போது எல்லாரும் எண்ணிட்டு என்ன எண்ணாம தான் நான் சொல்லுவேன். பத்து பேரா போயிருக்கும் போது ஒன்பது பேர் வந்திருக்கோம், தன்னை நினைக்க மாட்டான், தன்னை எண்ணிக்க மாட்டான். அந்த தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வேதம் வந்து சொன்னது ஆத்மேஸ்வரம் அப்படின்னு. பாத்தியம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரம், உலகத்திற்கு தலைவன், உயிர்களுக்கும் தலைவன். ஆத்மானா உயிர், உயிர்களுக்கும் தலைவன். ஏன் இப்படி இப்படி வேதம் சொல்லணும்? வேதம் எவ்வளவு அழகா சொல்றது பாருங்க. வேதத்தை நம்ம படிக்கிறதுக்கு பல பேருக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட வேதம் ஒன்னு சொன்னா எவ்வளவு அழகா சொல்லுங்கிறதுக்கு இதெல்லாம் வாய்ப்பு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓனர், ஹவுஸ் ஓனர், ஹவுஸ் ஓனர்னு மாசா மாசம் வாடகை வாங்கிக்கிறவன் ஒரு ஓனர், ஒரு ஹவுஸ் ஓனர். நம்ம கழுத்துல தாலி கட்டிருக்கிறவனும் ஹவுஸ் ஓனர் தானே, ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ? ஒரு வீட்டுல குடியிருக்கிறோம், வீட்டுல குடியிருக்கிறோம், மாசா மாசம் 5000 ரூபாய் வாடகைக்கு கொடுத்துடுறோம், அவருக்கும் ஹவுஸ் ஓனர்னு பேரு. நம்மளை கல்யாணம் பண்ண கணவனா இருக்கும் எங்க வீட்டுக்காரர், வீட்டுக்காரன் அந்த வீட்டு சொந்தக்காரனுக்கு பேர் உண்டு. அப்ப ரெண்டு விதமா ஓனர்ஷிப் வருது. அச்சேத்தனம் ஜட பிரபஞ்சத்துக்கும் ஒரு ஓனர்ஷிப் இருக்கு, சேத்தன பிரபஞ்சத்துக்கும் ஒரு ஓனர்ஷிப் இருக்கு, கட்டி ஆளுகின்ற தன்மை இருக்கு. அப்பொழுது உலக உயிர்களுக்கும் தலைவன். ஏன் அந்த ஜட பிரபஞ்சத்தை தனியாக பிரித்தோம்னு சொன்னால், உயிர்களுக்கு உணவாவது அந்த ஜட பிரபஞ்சம். பாசம் என்பது என்னென்னா போஜ்யம், போக்தா என்பவன் உயிர், அனுபவிக்கிறவன் உயிர், அனுபவிக்கப்படுகின்ற உணவு என்பது படைப்பு. உலகம் இருக்கே அது உயிருக்கு உணவு, அப்படிதான் வேதம் சொல்றது. அப்பொழுது உண்பவன் உணவுங்கிற ரெண்டுக்கும் அவன் தலைவன். அப்ப பதிம் விஸ்வசிய ஆத்மேஸ்வரம், சரி 5 வருஷம் கழிச்சு 100 வருவாங்க இல்லையா? அப்படி இந்த உலகத்துக்கு 100 கடவுள் வருவாரோ அப்படின்னா கிடையாது. சாஸ்வதம், இந்த படைப்பிற்கும் உயிர்களுக்கும் எப்பொழுதும் ஒரே கடவுள் தான், சொக்கநாதர் தான் எப்பொழுதும் உள்ள கடவுள். பதிம் விஸ்வசிய ஆத்மேஸ்வரம் சாஸ்வதம், எப்பொழுதும் உள்ள கடவுள் தான். நாம ஒண்ணு வீட்டுக்காரரை மாத்த போறதில்லை, இருந்தாலும் சிகப்பா இருக்காருன்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோம், அவர் வாழ்க்கையில கடைசி வரையும் சிகப்பாவே இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எரிஞ்சு எரிஞ்சு விழறார். நம்ம வீட்டுக்காரர் தான், நம்ம ஒன்றும் ஆளை மாற்ற போகிறது இல்லை. இருந்தாலும் பகல்லேருந்து ராத்திரி வரையும் ஒரே தலைவலியாக இருக்கு. அப்படி இந்த உலகத்துக்கு கடவுள் தலைவலியை கொடுக்குற கடவுளா? உலகத்திற்கு இன்பத்தை கொடுக்கும் கடவுள் சிவம். புரியுறதா வேத மந்திரத்துக்கு அர்த்தம்? பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம் சாஸ்வதம். ஒரே கடவுள் தான். ஒரே கடவுள்னா டெமோனிக் கடவுளா, டிக்டேட்டரா? கருணையே வடிவான கடவுள். அப்பா சமுத்திரன், கருணை கடல். நாம் எத்தனை தப்பு பண்ணினாலும் அந்த தப்பை மன்னிக்கிற கடவுள். உயர்ந்த தலைவன் என்பவன் யார் அப்படிங்கிற இலக்கணம் திருவாசத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வண்ணானுக்கு வண்ணாத்தி மேலே ஆசை, வண்ணாத்திக்கு கழுத மேலே ஆசை, இருந்தாலும் வண்ணானுக்கு வண்ணாத்தி மேலே ஆசை. வண்ணானுக்கு வண்ணாத்தி மேலே ஆசை, வண்ணாத்திக்கு கழுத மேலே ஆசை. ஏன்னா அதான் ரொம்ப நேரம் இருக்குது வீட்டில். இருந்தாலும் வண்ணானுக்கு வண்ணாத்தி மேலே ஆசை, வண்ணான் வண்ணாத்தியே கோச்சிக்க மாட்டான். அதுதான் உண்மையான தலைமைப்பாடு, மன்னிக்கின்ற குணம். நம்ம எத்தனை கடவுளுக்கு எதிராக செயல்படுறோம், கடவுளை மறந்து இருக்கிறோம். நமக்கு பெருங்கருணை செய்கின்ற கடவுளை நினைப்பதே இல்லை. இருந்தாலும் கடவுள் உயிரிடத்திலே குற்றங்காணாது. ஏதாவது நல்லது இருந்தால் பாராட்டுவார் அவர். எப்படியாவது இவனுக்கு திருவடியை தரலாமா, எப்படியாவது இவனுக்கு மோட்சத்தை தரலாமா, ஏதாவது ஒரு நல்ல காரியம். ஒரு முறை திருவாசகம் முற்றுதல் செய்து விட்டானா, சரி கைராயத்தில் விஐபி பாஸ் கொடுத்து உள்ளே சேர்த்துக்கிடுவோம். ஏதாவது நல்லது பண்ணால் போகும். நம்ம குழந்தைகளை நம்ம கைவிடக்கூடாது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை கைவிடுவதில்லை. அதுபோல் கடவுள் உலகிற்கு அன்னையாகவும் அப்பனாகவும் தலைவனாகவும் இருக்கிறான். சிவம் மிகுந்த அன்பே வடிவமாகின்ற கடவுள். அன்பு சிவம் இரண்டன்பர் அறிவிலார். ஆகவே சிவம்னா அன்பே வடிவமாகின்ற கடவுள். ஒரே கடவுள் என்பதால் நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த கடவுள் அன்பு வடிவமான கடவுள். சரி, அன்பு வடிவமான கடவுள் தான். ஆனால் அந்த கடவுள் கைலாயத்தில் எங்கேயோ இருக்கிறார்னு சொல்கிறீங்க. ரொம்ப அன்பான நம்ம வீட்டுக்காரர் தான். ஆனால் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே அவருக்கு பெரிய போஸ்டிங் வந்து அமெரிக்காவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ துபாய்க்கோ போயிட்டார். அங்கேருந்து ஃபோன் பண்ணுறார், பணம் அனுப்புறாரே தவிர எப்போ வருவாரோன்னு தெரியாது. அப்போ அதில் என்ன சுகம் இருக்குது? இருக்கிறதுக்குள்ளே மிக உயர்ந்த இன்பம் என்பது வீட்டுக்காரருக்கு பிரியமாக இருக்கணும், அதே சமயத்தில் அவர் கூடவே இருக்கணும். ஃபோன் பண்ணுற தேவை இருக்கக்கூடாது, ஃபோட்டோ பார்க்குற தேவை இருக்கக்கூடாது, பக்கத்திலேயே அவர் இருக்கிறதான சிறப்பு. அப்படி கடவுள் எங்கேயோ இருக்கிறான்னு சொன்னால் அவன் அன்புள்ளவனாக இருந்தாலும் தொலைவில் இருந்தாலும் ஒரு குற்றமாகுமே. அச்சுத்தன் என்றால் கைவிடாதவன், தன்னுடைய அடியார்களை என்றும் கைவிடாதவன், மிக அருகில் இருப்பவன். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். கடவுள் எங்கோ கையலாயத்தில் இல்லை, நாம் அவனை மறந்திருக்கும் பொழுது கூட அவன் நம் நெஞ்சத்திற்குள் இருக்கின்றான். அச்சுத்தன் இந்த உயிரை கைவிடாதவன். ஜீவ சாட்சியாக எப்படி ஒரு ஒரு மரத்தினுடைய ஒரு கிளையிலே இரண்டு பறவைகள், அன்றில் பறவைகள் ஒன்றே ஒன்று பிரியமாட்டா. அன்றில்னு ஒரு பறவை இருக்கு, அது ஆண் இறந்து போனால் உடனே பெண் இறந்து போகும். அப்படியே ஆகாசத்திலேருந்து கீழே இருக்கிற பாறையில் தலகுப்புற விழுந்து மண்டையை உடைச்சிட்டு செத்துவிடும். பெண் இறந்தால் ஆண் இறக்கும், ஆண் இறந்தால் பெண் இறக்கும். அன்றில்கால் பிரிவிறு நோய் அறியாதீர் மிகவல்லீர் சம்பந்த பெருமான் பாடுறார். கணவனை பிரிந்து மனைவி வாழ்வதோ, மனைவியை பிரிந்து கணவன் வாழ்வதோ துன்பம். அந்த துன்பம் என்ன என்று எல்லா உயிர்களுக்கும் தெரியும், அன்றில் பறவைகளுக்கு தெரியாது. சம்பந்த பெருமான் சொல்றார், தோணியப்பரை பிரிந்து நான் இருக்கிறேனே, நான் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. நீங்க மிகவும் புண்ணியம் பண்ணியிருப்பதனால பிரிவு என்ற நோயை நீங்கள் அறிய மாட்டீர்கள். முன்றில் வாய் மடற்பெண்ணே குரம்பை வாழ் முயங்கு சிறை அன்றில்கால் பிரிவிறு நோய் அறியாதீர் மிக வல்லீர். நீங்க சாமர்த்தியசாலிகள். நான் என் தோணியப்பனை பிரிந்திருக்கிறேனே அப்படிங்கிறார். கைக்கிளையில பாடினது, தென்றலார் புகுந்துலவும் திருத்தோணி புறத்துறையும் கொன்றைவார் சடையார்க்கென் கூர்பயலை கூறியிறே. பெருமான் சன்னதியில போய் நின்னா பெருமானுக்கு ஏகப்பட்ட கவலை, ஏகப்பட்ட வேலை, என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறார். பாராரே எனையொருகால் தொழுகின்றேன் பாங்கமைந்த காராரும் சிறுநிறத்து பவளக்கால் கபோதகங்கள். சம்பந்த பெருமான் பாடுறார். சம்பந்த பெருமானையே அந்த சீர்காழி பெருமான் திரும்பி பார்க்கலன்னு சொன்னா நம்மளெல்லாம் பார்ப்பாரா? கடவுள் நமக்கு அருள் செய்யணும்னு நம்ம எந்த விதத்துல பேராசப்படுறோம்னு எனக்கு தெரியல. சம்பந்த பெருமானையே அவர் டயம் கிடைச்சாதான் திரும்பி பார்ப்பார். அவரே சொல்றார், பாராரே இணையொருகால். சரி, இந்த பிரிவு துன்பத்தை எப்படி பொறுத்துக்கிறது? பிரிவு துன்பத்தை பொறுத்துக்கணும், உயிர் விட்டுறக்கூடாது. ஏன்? உயிர் வாழ்ந்தால் அந்த பெருமான் ஒரு நாள் நம்முடைய ஞாபகம் வந்து அடடா மறந்துட்டேனேன்னு வந்து கையை பிடிச்சிப்பார். அதற்காக நம் உயிர் வாழ வேண்டும். அப்போ பிரிவினை எவ்வாறு தாங்குவது அப்படின்னா, அந்த பெருமானுடைய திருப்பெயரை சொல்வதற்கு ஒரு கிளி வளர்க்கணும். சிறையாரும் வடக்கிளியே இங்கேவா, தேனொடுபால் முறையாலே உணத்தருவன், மொய்பவள தொடுதரளும் துறையாரும் கடல் தோணி புறத்தீசன், துளங்கும் இளம் பிறையாளன் திருநாமம் எனக்கொருகால் பேசாய். வீட்டுக்கார பேரை என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஆனால் அந்த பேரை கேட்கறதுக்கு ஆசை. ஆகவே அந்த பேரை சொன்னா நான் உயிர் வாழ்வேன். சிதம்பரத்துக்கு வந்தீங்கன்னா சிவகாம சுந்தரியினுடைய தனி கோயில் ஒன்று இருக்கு, ஞானசக்தின்னு அந்த அம்பாளுக்கு பேர். அந்த மூலஸ்தானத்தில் வந்து தரிசனம் பண்ணுங்க. அந்த அம்பாள் எப்படி இருப்பான்னா, அவளுடைய வலது மேற்கரத்தில் ஒரு ஜபமாலை இருக்கும். இடது மேற்கரத்துல ஒரு கிளி இருக்கும். கையிலேயே மூலஸ்தானத்திலேயே கிளி இருக்கும். மீனாட்சிக்கு கிளி அலங்காரத்துல வைக்கிறது தான், மூலமூர்த்தத்துல கிளி கிடையாது. ஆனா இங்க சிவகாமி சுந்தரிக்கு கிளியோடய இருக்காது. அந்த கிளி கிளியை தாங்கியிருக்கிற இடது கை இருக்கே அது கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு இருப்பா அம்பாள். ஜபமாலை ஜபம் பண்ற அந்த வலது கரம் இருக்கே அதை கொஞ்சம் கீழே வச்சுட்டு இருப்பா. வலது கரம் இப்படி இருக்கும், ஜபமாலை இருக்கும், இந்த இடது கரம் மேல இருக்கும். நான்கு கரங்களோட இருப்பா, அந்த மேற்கரங்கள் ரெண்டும் இப்படி இருக்கும், ரெண்டும் ஒரே மாதிரி வச்சுட்டு இருக்க மாட்டான். ஏன், அந்த கிளிக்கு சொல்லி கொடுத்துருக்கா அது நடராஜா நடராஜான்னு சொல்லும், அது காதில் வேணும். இங்க சிவாய நமங்கிற மந்திரம் அது நெஞ்சுக்கு போகணும். ஜபமாலையை உருட்டின்றே இருக்கும்போது அந்த பஞ்சாட்சரம் நெஞ்சுக்கு போகும், நடராஜாவுடைய பேரு காதுக்கு வரும். அப்படி வச்சுருக்கு நடராஜாவும் என்ன பண்றாரு, இந்த டமுரு வச்சுருக்கிற கையை மேலே வச்சுட்டு இருப்பாரு, நெருப்பு வச்சுருக்கிற கையை கீழே வச்சுட்டு இருப்பாரு, ரெண்டும் மேல் கை தான். அவரையும் அப்படி வச்சுருக்காரு. அந்த உடுக்கையிலேருந்து உலகங்களை படைச்சுக்கிட்டே இருக்கிறார். இன்னொரு கையில இருக்கிற அந்த அக்னியில உலகங்களை ஒடுக்கிக்கிட்டே இருக்கிறார். படைப்பது அதிகமாகவும் ஒடுக்குவது குறைவாகவும் இருக்கு, அதனாலதான் உலகம் காட்சியில தெரியுது. படைத்தல் அதிகமாகவும் அழித்தல் குறைவாக இருப்பதனால உலகம்னு ஒண்ணு இருக்கு, இல்லைன்னா புஸ்மணமா போயிடும் என்று பார்க்கிறோம். அப்பொழுது பெருமானை பிரிந்திருக்கிற நேரத்தில் அவனுடைய திருநாமத்தை கேட்க வேண்டும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தோம்னா, பெருமான் தன்னுடைய மெய்யடியார்களை கைவிடுவதில்லை என்பதற்காக சொல்ல வந்தேன். அந்த பெருமான் கருணைய வடிவானவன். தலைமைப்பாடு என்றால் என்ன என்பதை வேதத்திலும் சொன்னேன். வேதம் என்ன சொல்றது, சிவன் இருக்கிறானே அவன் அச்சுதன், தன் அடியார்களை கைவிடாதவன். அச்சுதன்கிற பேரு இறைவனுடைய பேர் வேதத்துல, அதுக்காக சொல்றேன். பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம் என்று கைவிடாதவன். எப்படி கைவிடாதவன்னா, இந்த நம்பியாரூரர் தனக்கு ஒரு பணம் வேணும்னா 800 ரூபாய் கேட்க வேண்டாம், என்ன பணம் வேணும்னாலும் சாமி தருவார். பறவையார் கோச்சினார்னா 800 அனுப்பிச்ச போது அது சரி வரல, சாமி அனுப்பிச்ச போது சரியாச்சு. தன் தொண்டனுக்கு தொண்டனாக இருக்கின்றான் கடவுள், கைவிடாது இருக்கின்றான். பசிக்கும் போது அவர் பசி தாங்க மாட்டார், ஆகவே என்ன பண்றார், திருக்குறுகாவூருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு டைம் ஆகுமே பசிக்குமே, இந்த போற வழியிலேயே தண்ணீர் பந்தரும் கட்டுசோறுமா இருக்கிறார் சுவாமி. கச்சூர் ஆலக்கோயில இவர் வந்து சேர்ந்துட்டார், பரிஜனங்கள் சமைச்சு போடுற பரிஜனங்கள் வரத்துக்கு லேட்டா இருக்கு. வயிறு குறையறத பார்த்த சுவாமி என்ன பண்ணார், அக்ரஹாரத்துல போய் வீட்டுக்கு வீடு பிச்சை எடுத்து கொண்டு வந்து போட்டார். ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஒரு வீட்டுல போய் இந்த கேரியர்ல ஒருத்தர் சாப்பிடற மாதிரி கொடுக்கன்னா கொடுக்க மாட்டாங்களா, இந்த காலத்திலே தர்மம் நிறைய இருக்கு, அந்த காலத்துல எவ்வளவு இருக்கும், ஏன் வீட்டுக்கு வீடு போய் பிச்சை எடுக்கணும். யோசிச்சு பார்த்தேன், யோசிச்சு பார்க்கணும், அக்ரஹாரம் முழுக்க வீட்டுக்கு வீடு போய் பிச்சை எடுத்தாருங்கிறத சொல்றாரு தேவாரத்துல. ஒரே வீட்டிலேயே ஒருத்தர் சாப்பாடு கிடைக்குமே, ஏங்க தன்னால் நேசித்து ஆட்கொள்ளப்பட்டவனுக்கு சிறப்பாக சாப்பாடு போடணும். என்ன பண்ணார், ஒரு வீட்டில் போய் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள், அதை மட்டும் சொல்லுங்கள், வாழைப்பூ வடை ஸ்பெஷல், அதை மட்டும் ஒரு 10 வடை போடுங்க சுட சுட. இன்னொரு வீட்டில் போய் உங்கள் வீட்டில் என்ன இன்றைக்கி ஸ்பெஷல், சக்க பிரதமன் ஸ்பெஷல், சக்க பிரதமன்னா பலாப்பழ பாயசம், அது சிறப்பாச்சே சாதாரண அவல் பாயசத்தோட, அதை போடு இதில் தக்கில் ஊற்று என்று இப்படி வீடுதோறும் பிச்சை எடுக்க வேண்டும் என்றால் ஸ்பெஷல் ஐட்டம்ஸாவே பிச்சை எடுத்திருப்பார் என்று அப்படி அவ்வளவு ஆசை நம்பியார் ஒருட்ட. அச்சுதன் பெருமான் தன் அடியார்களை கைவிடாதவன், அதான் சிறப்பினில் ஆட்கொள்ளுதல் என்று பார்க்கின்றோம். பொதுவினில் தீர்த்து நம்முடைய குருநாதரை ஆட்கொண்டார் பெருமான். அதனால இந்த குருநாதன் சொன்னதை கேட்டார். என்றைக்குமே என்ன சொல்வார்கள், சில சூட்சுமங்கள் சொல்றேன். துறவு என்பது நெருப்புல விடுறா மாதிரி, துறந்து விட்டால் திரும்ப வீட்டுக்கு வரக்கூடாது, துறவிகள் மீண்டும் வீட்டுக்கு வரக்கூடாது. எந்த வீட்டுக்குள்ளேயும் போகக்கூடாது, தன் வீட்டுக்குள் போவது மிகவும் தப்பு. யார் வீட்டுக்குள்ளேயும் போகக்கூடாது துறவி என்பவன், துறவி என்பவன் வாசலில் நின்று பிச்சை எடுக்கணும், அவ்வளவுதான், பொது இடத்திலிருந்து உண்ண வேண்டும். வீட்டுக்குள் போய் இலை போட்டு சாப்பிடக்கூடாது, துறவினுடைய நெறிகளுக்கு அப்பாற்பட்டது. கடவுளே வந்து துறவு கொடுத்தார், யாருக்கு, திருவாசகம் பாடிய திருவாதிரிகளுக்கு கடவுளே துறவு கொடுத்தார். எந்தை எந்தாய் சுற்றம் மற்றுமெல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டுகொண்டா பாண்டிப்பிறான், இணையார் திருவிடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். சுவாமியே துறவு கொடுத்துருக்கிறார்னா எவ்வளவு பவர். அப்ப பெருமானே துறவு கொடு, துறவு கொடுத்ததுனாலே துறவி வாங்கினதுனாலே ஒருவன் துறவியாயிட மாட்டான், அவன் தவ வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும், துறவினை பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு 3 துறவி குளிக்க வேண்டும், இல்லறத்தான் வந்து 2 குளிக்க வேண்டும், பிரம்மச்சாரிகள் 1 குளிக்க வேண்டும், போறோம் மினிமம். இல்லறத்தார்கள் பகல்லையும் மத்தியானத்திலையும் குளிக்கணும், இல்லறத்தார்கள் பிராத்தஸ்நானம் மாத்தியானிக ஸ்நானம், பிரம்மச்சாரிகளுக்கு பிராத்தஸ்நானம் மட்டும், சன்னியாசிகளுக்கு திரிஷாவனம், 3 சந்தியா காலங்களிலும் ஸ்நானம் பண்ணணும். பண்ணிட்டு 12,000 ஆவிர்த்தி பிரணவம் ஜபம் பண்ணணும். துறவிகளுக்கு மட்டும்தான் பிரணவத்தை நேரடியாக உபதேசம் பண்ணலாம், மற்றவர்களுக்கு மற்ற மந்திரத்தோடு சேர்த்து உபதேசம் பண்ணலாம். பஞ்சாட்சரத்தோடு சேர்ந்த பிரணவம் தான் வரும், மற்றவர்களுக்கெல்லாம் பிரணவம் மட்டும் ஒரே எழுத்தா உபதேசம் பண்ணணும் அப்படின்னா துறவிகள் தான் பண்ணலாம். அப்படி நம்முடைய குருநாதருக்கு பிரணவம் தான் உபதேசம் ஆச்சு அப்படின்னு திருவாசல படத்துல இருக்கு. பஞ்சாட்சர உபதேசம் அவர் பெருமானால் ஆட்கொள்ளப்படுவதற்கு முன்பே ஆயிட்டது. சுவாமி உபதேசம் பண்ணது பிரணவத்தை தான், சன்னியாசம் தராம பிரணவத்தை உபதேசம் பண்ண மாட்டார்கள். அப்படி கடவுளே உபதேசம் பண்ணிருக்கிறார். துறவி வந்து தவ வாழ்க்கை செய்ய வேண்டும், பன்னிரெண்டாயிரம் ஆவிரத்தி மூணு வேளையும் ஸ்நானம் பண்ணிட்டு அந்த பிரணவத்தை உபாசனை பண்ணினான்னா மனைவி முகம் மறக்கும், மகன் பெயர் மறக்கும். அப்பதான் அவனுக்கு கிரெடிபிலிட்டி கிரெடென்ஷியல் தகுதி வரும், துறவினை தக்க வைத்துக் கொள்கின்ற தகுதி. மனைவியுடைய முகம் மறக்கணும், மகனுடைய முகமும் பெயரும் மறக்கணும். அப்படி அதற்கு அவர்கள் வந்து பிரயாசப்படணும். ஆனா கடவுளே ஆட்கொண்ட காரணத்தினாலே தவவினை தீர்த்தவன் திருக்கோவில் சொல்றார். நான் தவம் பண்றதுக்கு வேலை வச்சுக்கல சுவாமி, நம்ம குருநாதர் பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு உட்கார்ந்து ஜபம் எல்லாம் பண்ணல. பெருமான தலைவன் உணர்ந்து இருந்தார், ஜீவன் முக்தரா இருந்தார், முழுமையான ஞானியா இருந்தார். தவவினை தீர்த்தவன் திருக்கோவில் சொல்றார். எப்படின்னா தலையில காலை வச்ச உடனே எல்லாம் மறந்து போச்சு, அம்மா அப்பாவே மறந்து போச்சு. ஏன்னா துறவிக்கு தாய் தந்தையரை மறக்கணும்னு விதி இல்லை, மனைவி மக்களை மறக்கணும்னு தான் விதி இருக்கு. ஆனா தாய் தந்தையரை கூட மறந்து போச்சு, மறந்து போச்சு. இவர் மறக்கல, மறந்து போச்சு. எந்தை எந்தாய் சுற்றம் மற்றுமெல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பண்டிப்பினார். அவ்வளவு சிறப்பா ஆட்கொண்டார் திருவாதூர் அடிகளை. மன்னன்டேந்து ஓலை வந்தது, குதிரை எப்ப வரும்னு. அந்த ஓலையை கொண்டு போய் குருநாதர்கிட்ட கொடுத்தார். ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரை வரும்னு சொல்லி அதுக்கு அவன் நம்புவதற்காக இந்த மாணிக்க மோதிரத்தை அவன்கிட்ட கொடு, குதிரை வியாபாரி கொடுத்தான்னு சொல்லி கொடு. குதிரை வியாபாரி பணத்தை வாங்கிட்டு ஒரு கிஃப்ட் கொடுப்பார். தங்க மாளிகைக்கு போன ஒரு கிஃப்ட்னு ஒன்று கொடுக்குறான். பெரிய அளவில் ஒரு வியாபாரம் பண்ணினா ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட குதிரைக்கு காசு கொடுத்துருக்கிறார் இவர், அதனால ஒரு கிஃப்ட் மாணிக்க மோதிரம். அந்த மோதிரம் வந்து வியாபாரி கொடுத்தது, மன்னன்கிட்ட போய் கொடு நம்பிக்கிறதுக்கு, நம்பிக்கைக்காக ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரை வரும்னு சொல்லி கொடு அப்படின்னார். கதை உங்களுக்கு தெரியும், ஆவணி மூலத்துக்கு முதல் நாள் வரையும் குதிரை வரல, ஆவணி மூலத்தன்னைக்கு வந்தது. அப்புறம் எல்லா திரும்பவும் நிறையா பெடுத்து பூராடத்தன்னைக்கு சுமந்தார் பெருமான். மூலத்தன்னைக்கு பிட்டுக்கு மண் சுமக்கல, பூராடத்தன்னைக்கு பிட்டுக்கு மண் சுமந்தார். பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்டார். கடவுள் தன் அடியவனை காப்பதற்காக அடிபட்டார். அப்படின்னா அந்த அடியவன் மீது எவ்வளவு பற்று வச்சிருக்கணும், இல்லைன்னா சுவாமி அடிபடுவாரா? ஒரு அடியவனுக்காக இல்லந்தோறும் சென்று ஒரு ஊர் முழுக்க, அங்க இருக்கிற வீடு முழுக்க பிச்சை எடுத்திருக்கிறார். ஒரு அடியவனுக்காக இந்த ஊர்ல அடி வாங்கியிருக்கிறார். அப்படின்னா எல்லோரையும் ஆட்கொள்வதை போல தன் அடியார்களை பெருமான் ஆட்கொள்வதில்லை, சிறப்பு வகையாலே ஆட்கொள்கின்றான். தவவினை தீர்த்து சிறப்பு வகையாலே ஆட்கொண்டு ஆட்கொள்கின்றான். அப்படி ஆட்கொண்டதற்கு அடையாளம் என்னன்னா அவர்கள் இவனை மறந்தாலும் குற்றமாகாது. சாமி என்ன பண்ணுவார், ஐயோ நம்ம பிள்ளைய நம்ம மறக்க விட்டுட்டோம், நாம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு போய் ஞாபகப்படுத்துவார் அப்படின்னு சொல்றார் நம்பியார் ஒருவர். மோராந்தோருகால் நினையாதிருந்தாலும் வேறா வந்தென் உள்ளம் புகவல்ல மெய்ப்பொருளே சேரார் தங்கழனி திருமெற்றளியுறையும் ஏரே உன்னையல்லால் இனி ஏத்த மாட்டேனே. நான் மயங்கி ஜாலியா இருந்து உன்னை மறந்து போனாலும் கூட நீ என்ன பண்ணுவ, உன் கடமையை உணர்ந்து என்னை மறக்க விடாமல் என் உள்ளத்திலே நுழைந்து விடுவாய். வேறா என்றால் மீண்டும் அர்த்தம், வேறா என் உள்ளம் புகவல்ல மெய்ப்பொருளே. இதை சிவபுராணம் சொல்லுது. எப்படின்னா பேராது பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. ஒரு கணவன் தன் மனைவியை திருமணம் செய்து கொள்வது என்பது அது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் கடைசி வரையும் எல்லா நிலையிலும் அவளை கைவிடாது கண் கலங்காது காத்து வர வேண்டும். கைவிடாது இருக்க வேண்டும், கண்கலங்க செய்யாது இன்பம் செய்து காத்து வர வேண்டும். அவன் தானே உயர்ந்த தலைவன், அதான் பேராது நிற்கும் பெருங்கருணை. அப்ப அந்த கருணையை தன் அடியார்களுக்கு இறைவன் செய்கின்றான். தன்னால் விரும்பி ஆட்கொள்ளப்பட்ட மெய்யடியார்களுக்கு பெருமான் அவர்களிடத்திலே குற்றம் காண்பதில்லை, அவர்கள் குற்றங்களை உடனுக்குடன் ஸ்பான்டேனியஸா மன்னிப்பு, தப்பு பண்ணினா உடனே மன்னிப்பு, பெட்டிஷனே இல்லாம தப்பு பண்றதே மன்னிக்கிறதுக்காகத்தான். ஓ நான் மன்னிக்கிறதுக்கு எனக்கு வேலை தெரியா, நீ உடனே மன்னிச்சுட்டேன். அவ்வாறு கடவுளுக்கு வேண்டப்பட்டவர்கள் யார் இருக்கிறார்களோ அந்த அடையாளத்திலே நாம் குற்றம் காணக்கூடாது, ஏன்னா அவர் தே ஆர் வெரி டியர் டு காட் என்பதனால. அப்படி ஆட்கொண்டார், அதை எல்லாருக்கும் புரிஞ்சுக்க முடியுமா? அதனால என்ன சொன்னாங்க, பெருமான் இவ்வாறு நம்பியாரூரை தன் அடிமை என்று சொன்ன உடனே அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள்லாம் மறுத்தார்கள் என்றான். இறையோனது கெட்டவர் எம்மருங்கும் நின்றார் இருந்தார் இவன் என் நினைந்தான்கொள் என்று சென்றார் வெகுண்டார் சிரித்தார். அங்கு இந்த சபையில் இருக்கிற மக்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க, கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிற அத்தனை விருந்தினர்களும் இந்த வேண்ட கேசு இந்த பெருசு இது என்ன நினைச்சுக்கிட்டு இங்க வந்திருக்குது, இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி பேசுறான், அடாவடித்தனமா இங்க யாரு இவன் பேச வந்து இவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து இவனுடைய தோற்றப்பிழிவு தவப்பிழிவு இருக்கு இல்லையா, சூரியனை போல பிரகாசம் இருக்கு பெருமான்கிட்ட, விளக்க கண்டு விட்டில் பூச்சி ஆசைப்படுவது போல பெருமானை பார்த்து எல்லாரும் ஈடுபடுகிறார்கள். சுந்தரமூர்த்தி இல்லையா, வயசானாலும் சுந்தரன் சுந்தரன் தானே, அதனால அவர்கள் இயல்பாக ஈடுபட்டார்கள். எல்லோருடைய உயிருக்கு உயிரா இருக்கின்ற பெருமான் யாராலும் ஈடுபடாமல் இருக்க முடியும்? நம்முடைய உயிருக்கு உயிரா இருக்கிற பெருமானை கண் முன்னால பார்க்கும் போது யாராலே கண்ணை முடிக்க முடியுமா? முடியாது. இருந்தாலும் அவனுடைய பேச்சு கோபத்தை உண்டாக்குறது. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் என்று அவன் அருகிலே சில பேர் சென்றார்களாம், சில பேர் வெகுண்டு கோபித்துக் கொண்டார்கள், சிலர் நக்கலா சிச்சாங்களாம். நம்பியார் ஒரு என்ன பண்றார், நன்றால் மறையோன் மொழி என்று எதிர்நோக்கி நக்கான். நல்லா பேசுற வேதியனே, ஏ பாப்பா நீ நல்லா பேசுறப்பா என்று சொன்னால் என்ன பொருள், நீ நல்லா பேசலன்னு அர்த்தம். ஸ்கூலுக்கு கிளாஸுக்கு லேட்டாக வராரு ஸ்டூடெண்ட்டு, வாத்தியார் சொன்னாரு ஐயா கலெக்டர் முக்கியமான விலையெல்லாம் பார்த்துட்டு ஸ்கூலுக்கு டயத்தில் வந்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், பாராட்டுறாருன்னு அர்த்தமா, கிண்டல் அடிக்கிற அர்த்தம், நன்னா பேசுறப்பா நீ என்ன அர்த்தம், நீ படித்த என்ன பிரயோஜனம், எத்தனை வேதம் படிச்சிருப்ப, நீ பேச தெரியலையே, நீ பேசுவதை யார் ஏற்றுக்கொள்வார்கள், இந்த உலகத்திலே அறிஞர்கள் யாரும் உன் பேச்சினை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று பெருமானை எதிர்நோக்கி சிரித்தார். உடனே சிரிச்சொன்ன சுவாமிக்கு அவமானப்படுத்தப்பட்டவனை போல நடிக்கின்றான் பெருமான், என்றைக்குமே சிறந்தவனை போல நடிப்பான், பரிபவப்பட்டவனை போல நடிப்பான். உண்மையில அவருக்கு ஒன்றும் கிடையாது, அமர்நீதி நாயனாருடைய வீட்டுக்கு வந்து சிறந்தவனை போல நடித்தார். அந்த பெருமான் உன்னுடைய கோவணத்துக்கு இடையா நான் எல்லாத்தையும் தரேன்னு சொன்ன உடனே சிரம் நீங்கியதை போல இருந்தார், போலங்கிற சொல்ல சொல்றார் அந்த இடத்துல. ஏன் சிரம் நீங்கியதை போல இருந்தார்னா அர்த்தம், முன்பு வந்த சினம் போலன்னு அர்த்தம், போய் உண்மையான சினம் வந்திருந்தா சிரம் நீங்கியதுன்னு சொல்லணும், சிரம் நீங்கியவனை போல இருந்தார்னா முன்பு சினம் வந்தவனை போல இருந்தார், சினம் வரல. அதுபோல பெருமான் கண்ணப்ப நாயனாருக்கு கண்ணிலிருந்து ரத்தம் பெருகுவதை போல காட்டினார். உண்மையில ரத்தம் கிடையாது, பெருமானுக்கு நம்மை போன்ற மலமயமான சரீரம் இருந்தால்தான் ரத்தம் இருக்கும். ரத்தம் என்பது ஒரு தாது, மலம் மாயா காரியம். பெருமானுடைய சரீரம் திவ்ய சரீரம், வித்யா சரீரம், ஞானமே வடிவம். பெருமான் காற்றாறு இதுவரை அங்கு கிடையாது. பெருமான்ட்டு இது உண்மையில கிடையாதுங்கிறதுக்காகவே ஒரு பதிகம் பாடியிருக்கிறார், பரசு தரித்திலர் போலும் பதிகம், சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார், சுவாமி செஞ்சதெல்லாம் அவர் செய்யலை போல அப்படின்னு. ஆனா பிரம்மபுரம் அமர்ந்தாரே, நமக்கு அனுகிரகம் பண்ணதே அவ்வாறு சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. பிரம்மபுரத்துல இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணது உண்மை, அது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது. ஆனா முப்புறங்களை எரித்தது எரிக்கல போல, மன்மதனை எரித்தது எரிக்கல போல, அதெல்லாம் இல்லாம இருக்கலாம். ஆனால் நம்மை தோணிபுரத்தில் வைத்து ஆட்கொண்டது பொய்யாகாது. என் புந்திய வட்டத்திற்குள் புக்கு நின்றானையும் பொய் என்பனும். கண்ணை திறந்தாதான உலகம், கண்ணை முட்டின்டா இந்த உலகம் எங்க போச்சு, உலகத்தை நீதான் படைக்கிறாய் அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு, திருஷ்டி சிருஷ்டி வாதம்னு. அந்த வாதத்துக்குனே ஒரு புஸ்தகம் இருக்கு, அந்த புஸ்தகத்தை பாடம் எடுக்கிறார், அதை பத்தி பேச்சு வருது திருவண்ணாமலையில ரமண மகர்ஷிகள்ட்ட. அப்ப ஒருத்தர் எழுந்து கேட்டார், உங்களை அண்ணாமலையார் ஆட்கொண்டதும் அவ்வாறு பொய்தானா? அமைதியாயிட்டார், மேற்கொண்டு பதில் சொல்லல. கண்ணிலிருந்து கண்ணீர் துளி பெறுகிறது. கடவுள் இந்த உயிர்களுக்கு அருள் செய்வது பொய்யாக, பதில் பேசவே இல்லை. அவரை பற்றி நூல்கள் இருக்கு, ஆமுன்னு சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. கடவுள் நம்மை ஆட்கொள்வது உண்மை, மற்றதெல்லாம் கேள்விக்குரியதா இருக்கலாம், ஆனா இந்த உயிர்கள் மீது பெருமான் வைத்திருக்கின்ற கருணை என்பது உண்மை என்று பார்க்கின்றோம். ஆகவே பெருமான் பரிபவப்பட்டவனை போல நடுங்கிறார். ஒரு பெரியவரை வந்து சிறுவர்கள் அவமானப்படுத்தினா அவர் உடம்பு நடுங்கும் இல்லையா? நம்ம வீட்டிலேயே ஒரு பெரியவங்க இருக்காங்க, உன்னை கேட்டுதான் எல்லாம் செய்யணுமான்னு கேட்டுட்டா அவன் மனசு புண்படும்.